சகனோ வவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஒரு பக்தன் பகவானை கருவியாக பயன்படுத்தி அந்த பகவானையே லட்சியமாக கொள்ளும் பொழுது, அப்படிப்பட்ட பக்தன் மேற்கொள்கின்ற பக்திக்கு நிஷ்காம பக்தி என்று நாம் பார்த்தோம். இந்த பக்தியில் இவனிடத்தில் உருவாகின்ற அன்பானது இரண்டே பிளவுடன் கூடியிருக்கின்றது. தன்னை நேசிக்கின்றான், பிறகு பகவானை இறைவனை நேசிக்கின்றான். அந்த இறைவனே சாதனம், அந்த இறைவனே சாத்தியம் ஆகின்றார். பிறகு இப்படிப்பட்ட பக்தன் எப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவான்? இவன் பக்தியை வெளிப்படுத்துகின்ற விதத்தை நாம் இரண்டு படிகளில் பார்த்தோம். முதல் நிலை கர்மயோகம் என்று பார்த்தோம். இறைவன் நமக்கு கொடுத்துள்ள கடமைகளை செய்தலே பூஜை என்ற பாவனையுடன் இவனுடைய செயல்களே பூஜையாகின்றது. ஆகவே கர்மயோகி நிஷ்காம பக்தியில் முதல் படியில் இருக்கின்றான் என்று பார்த்தோம். பிறகு அடுத்ததாக நாம் பார்த்தது, இந்த கர்மயோகியானவன் காலங்கள் சில காலங்கள் கர்மயோகத்தில் ஈடுபட்டு, பிறகு சிறிது சிறிதாக கடமைகளை அவன் விட்டு விடுகின்றான். கர்மயோகியாக இருக்கும் பொழுது இவன் காயிக கர்மத்தில் ஈடுபடுகின்றான். காயிகம் என்றால் உடலை ஆதாரமாக கொண்டுள்ள செயல்கள். பிறகு சற்று வாச்சிகம் மானசம் என்ற கர்மத்திற்கு வருகின்றான், அல்லது உபாசகன் ஆகின்றான். ஏனென்றால் இறைவனை அடைய நமக்குள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய குணத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. மேலும் இந்த சாதகனுக்கு உலகத்தில் வைராக்கியம் ஏற்படுகின்ற காரணத்தினால் இவனுடைய அன்பு உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இறைவனிடம் அதிகரிக்கின்றது. ஆகவே அதிக காலம் அனைத்தையும் துறந்துவிட்டு இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்டவனுக்கு பகவான் என்ன உறுதிமொழி கொடுக்கின்றார் என்று நாம் நேத்து பார்த்தோம். யோகக்ஷேமம் வகாமி. யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னை அடைய முழு முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன். யோகம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நான் கொடுக்கின்றேன். க்ஷேமம் என்றால் அதை நானே காப்பாற்றுகின்றேன். ஒரு பொருளை ஈட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி காலம் தேவையோ, அதேபோல் ஒரு பொருளை பாதுகாக்கவும் முயற்சியும் தேவை, காலத்தையும் கொடுக்க வேண்டும். ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்குகின்றோம், அதை தூய்மையாக பாதுகாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கு பகவான் அந்த பக்தர்களுக்கு கூறுகின்றார், நீ பொருளை தேட முயற்சி செய்ய வேண்டாம், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பும் உனக்கில்லை, அது என்னுடையது என்று கூறுகின்றார். இதுவரை நாம் பார்த்தோம். இனி மேற்கொண்டு நம்முடைய சிந்தனைகளை தொடரலாம். நாம் அடுத்த சிந்திக்க இருக்கின்ற கருத்து, பக்தி என்பது பாவனையா செயலா என்பது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், பக்தி என்பது மனதில் தோன்றுகின்ற அன்பு, ஒரு உணர்வு என்று பார்த்தோம். பிறகு சில இடங்களில் பகவான் கீதையில் செயல் போல் பக்தியை பேசுகின்றார். பக்தி செலுத்து என்று சொல்கின்றார். பக்தி என்பது ஒரு செயல் போலும் பேசப்பட்டுள்ளது, பக்தி என்பது ஒரு பாவனையாகவும் பேசப்பட்டுள்ளது. இப்பொழுது எது பக்தி என்ற கருத்துக்கு வருகின்றோம். எந்த ஒரு உணர்வும், அது அன்பாகலாம், வெறுப்பாகலாம், பொறாமையாகலாம், கோபமாகலாம், அந்த உணர்வு ஒரு நேரத்தில் செயலாக வெளிப்படும். எந்த ஒரு உணர்வும் செயலாக வெளிப்பட்டு அந்த உணர்வானது தீர்வை அல்லது முடிவை அடையும். அவ்விதம் பக்தி என்ற உணர்வில் தூண்டப்பட்டு செய்யப்படுகின்ற செயல்களையும் நாம் பக்தி என்று சொல்கின்றோம். பக்தியினால் நாம் மேற்கொள்கின்ற செயலும் பக்தி தான், அந்த பாவனையும் பக்தி தான். இதில் பக்தி என்பதை ஸ்பிரிட் என்று சொல்கின்றோம். ஸ்பிரிட் என்றால் உணர்வு. அந்த உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற செயலை ஃபார்ம் என்று சொல்கின்றோம். ஃபார்ம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வந்த செயல். நமக்குள் ஒருவரிடம் மதிப்பு என்ற உணர்வு இருந்தால் அந்த மதிப்பை நாம் எப்படி வெளிக்காட்டுவோம்? இப்ப நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தில் இரண்டு கைகளையும் கூப்பி வணங்கி அந்த மதிப்பை வெளிக்காட்டுவோம். இப்ப இரண்டு கைகளையும் கூப்பி ஒருவரை வணங்குதல் என்பது செயல். அந்த செயலுக்கு ஆதாரமாக இருப்பது அவரிடம் நமக்கு இருக்கின்ற மரியாதை அல்லது ரெஸ்பெக்ட். இந்த மரியாதை என்ற உணர்வு, அவரை மதிக்க வேண்டும் என்பது உணர்வு, அது நம்முடைய கலாச்சாரத்தில் எப்படி வருகின்றது? கையை கூப்புவது போல் வருகின்றது. அதை இது மற்ற நாடுகளில் வேறு விதத்தில் அந்த மரியாதையானது செலுத்தப்படுகிறது. இந்த ஃபார்ம், வெளித்தோற்றத்தில் நாம் செலுத்துகின்ற உணர்வுகள் இடத்துக்கு இடம் மாறுபடுகின்றது. ஆகவே வெளித்தோற்றத்தில் இருப்பதை நாம் வைத்துக் கொண்டு இப்படித்தான் உணர்வு இருக்கும் என்ற முடிவை நாம் எடுப்பது கடினம். காரணம், நம்முடைய கலாச்சாரத்தில் பாத அணி அணியாமல் ஆசிரியர் முன் இருப்பதுதான் ஆசிரியருக்கு கொடுக்கின்ற மரியாதை. ஆனால் வேறு நாட்டில் ஷூ இல்லாம, பாத அணி இல்லாமல் ஆசிரியர் முன் போய் ஸ்டேஜில் நின்னா அது ஆசிரியருக்கு அவமானம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஒருவரை மதித்தல் என்பது எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்பது இடத்துக்கு இடம் மாறுகின்றது. அதே போல் ஒருவரிடம் நமக்கு அன்பு இருந்தால் அந்த அன்பை பல விதங்களில் செயல்களில் வெளிப்படுத்துகின்றோம். இப்ப நியூ இயர் வருகின்றது, புதிய வருடத்திற்கு நம்ம கிரீட்டிங் கார்டு அனுப்புறோம். இது வந்து ஒரு செயல். இந்த செயல் எதை குறிக்கின்றது என்றால் அன்பை குறிக்கின்றது. உங்களை நினைக்கின்றேன் என்ற ஒரு அன்பினுடைய வெளிப்பாடுதான் செயல். இவ்விதம் இறைவனிடத்தில் பக்தி ஏற்பட்டு அந்த பக்தியின் விளைவாக நாம் செய்கின்ற பூஜை, நாம் செய்கின்ற தியானங்கள், இவைகளெல்லாம் செயல். இதில் எது முக்கியம் என்ற கேள்வி வருகின்றது. செயல் முக்கியமா அல்லது பாவனை முக்கியமா என்றால் இதில் உண்மையில் எது முக்கியம் என்று சொல்ல முடியாது. பாவனைதான் முக்கியம். அந்த பாவனை எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். இப்போ ஒருவர் கேட்டார், ஒரு நாயனார் வந்து பகவானுக்கு கல்லை எடுத்து எரிந்து வழிபட்டார். இப்ப நானும் பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு கல்லை எடுத்து எரியலாமா என்றால் எரியலாம். எப்பொழுது அவருடைய மனதில் எவ்வளவு பக்தி இருந்ததோ, அவ்வளவு பக்தி இருந்தால் அதை செய்யலாம். அப்படி பக்தி என்பது உள்ளே இருந்தால் அதை நாம் வெளிப்படுத்துகின்ற விதத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நியதி இல்லை. ஆனால் சில சமயங்களில் இந்த ஃபார்ம் என்று ஒன்றை சொல்கின்றோம். நமக்குள் உணர்வு இருக்கின்றது, அதை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லை என்றால் அந்த உணர்வு மங்கிவிடும், நம்மை விட்டு சென்று விடும். ஆகவே ஒவ்வொரு உணர்வுக்கும் வெளிப்படுத்துகின்ற விதமும் முக்கியமாகின்றது. இப்ப சிலர் சொல்வார்கள், பக்தியை நான் மனதில் வைத்துக் கொண்டால் போதும், அதை எதற்கு நான் வெளிப்படுத்த வேண்டும், வேஷம் போட வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மைதான், நமக்குள் இருக்கின்ற உணர்வை வெளிப்படுத்தவே இல்லை என்றால் அந்த உணர்வு நமக்குள்ளிருந்தே சென்று விடும். அது நம்மை அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பட்டுத்தான் ஆகும். அப்படி வெளிப்படுத்த சில முறைகளை பெரியவர்கள் செய்து கொடுத்துள்ளார்கள். ஆகவே இந்த வெளிப்படுத்துதல் என்பது நம்முடைய உணர்வை வளர்த்த கொடுத்த முறைகள். சில சமயங்களில் என்ன நேரிடுகிறது, அந்த வெளிப்படுத்த எந்த முறைகளை, பூஜை முறைகளையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ கொடுத்தார்களோ, அந்த முறைகள் முக்கியத்துவம் பெற்று உணர்வு மங்கிவிடும் பொழுதுதான் சடங்குகள் போல் அவைகளெல்லாம் ஆகிவிடுகின்றது. இப்பொழுது எது நமக்கு உதவி செய்யும் என்றால், சில சமயங்களில் நமக்கு உணர்வு பக்தி குறைவாக இருக்கின்றது. அந்த வெளியே இருக்கின்ற ஃபார்ம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த செயல்கள், அது சில சமயங்கள் சில சமயத்தில் பக்திக்கு துணை புரியும். இப்போ ஒருவர் வந்து என்னுடைய வகுப்புக்கு வந்து கொண்டிருப்பவர், வெள்ளை ஆடை அணிந்தார், சிறிய இளைஞர்தான். அவர் வெள்ளையாடை அணிந்து கொண்டு ஸ்கூட்டரில் வரும்பொழுது என்ன சொல்கின்றார், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு டிராபிக் ரூலை வந்து பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக அச்சமாக இருக்கின்றது. நான் சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்து அதையெல்லாம் கண்டுக்காமல் வருவேன், இந்த உடை வந்து எனக்கு எதை செய்கிறது, நான் கொஞ்சம் கவனமாக வரணும்னு என்னை கவனத்திற்குள் அந்த உணர்வுக்குள் தூண்டுகிறதுன்னு சொன்னார். காரணம் என்ன, இந்த உடையில இருந்தால் இப்படிப்பட்ட சில ஒழுக்கம் எனக்குள் இருக்க வேண்டும் என்று இந்த உடை நமக்கு ஒழுக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றது. இப்ப சிலர் கூறுவார்கள், ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டா அது என்னை ஞாபகப்படுத்துகின்றது என்று. அவைகளெல்லாம் வெளி தோற்றங்கள் தான். சில சமயங்களில் வெளி தோற்றங்கள் உள் உணர்வை தூண்ட உதவி செய்யும். அதனால்தான் சாமிஜி கூறுவார்கள், ஒருவரிடத்தில் உனக்கு வெறுப்பு இருந்தால் அந்த வெறுப்பை நீக்க ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு மலரை பறித்து கொடு. அதை கொடுக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும், பிறகு என்ன ஆகும், அது நாளடைவில் அந்த வெறுப்பை நீக்க இந்த செயல் பயன்படும். அந்த நிலையில்தான் நமக்கு பூஜைகள் எல்லாம் பயன்படுகின்றது. நமக்கு பக்தி பூர்வமாகத்தான் பூஜைகள் யாகங்கள் அல்லது நித்திய வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அந்த பக்தி வரவில்லை என்றால் அந்த பூஜைகள் செய்ய செய்ய நமக்கு பக்தி வளரும். ஆனால் பக்தியினுடைய விளைவுதான் செயல். சில சமயங்களில் செயல் நமக்கு பக்தியை கொடுக்கும். இப்ப இந்த அளவுதான் நெறிமுறைகளினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிஷ்காம பக்திக்கு வந்தவர்கள் நெறிமுறையில் செயல்முறையில் தவறு வந்து விடுமோ, நாம் தவறாக செய்துவிட்டால் பாபம் வந்து விடுமோ, இறைவன் நம் மீது கோபம் கொள்வாரோ என்ற பயம் இருக்கக்கூடாது. இப்ப பயம் யாருக்கு இருந்தால் நல்லது என்றால், இந்த சகாம பக்தர்கள்னு பார்த்தமே அவர்களுக்கு பயம் இருந்தால் நல்லது, அல்லது இருக்கும் இருக்கலாம். ஆனா நிஷ்காம பக்திக்கு வரும்பொழுது நமக்கு செயல்முறையில் பயம் இருக்கக்கூடாது. நாம் எதை செய்கின்றோம் என்பதில் முக்கியத்துவம் இல்லை, அந்த பாவனைதான் முக்கியம். இவ்விதம் பக்தி என்பது செயலா பாவனையா என்றால், பக்தி என்பது உண்மையில் பாவனைதான், ஆனால் அது செயலாகத்தான் முடிவடையும். அந்த செயலுக்கு, வெளித்தோற்றத்தில் நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்காக நம்முடைய விருப்பப்படி செய்வதா என்றாலும் இல்லை, பெரியவர்கள் வகுத்து கொடுத்த முறையை பின்பற்றலாம், அது தெரியவில்லை தவறாகி விடுகின்றது என்ற குற்ற உணர்வோ பயமோ நமக்கு இருக்கக்கூடாது. காரணம், உள்ளே நமக்கு இறைவனே சாதனம், இறைவனே சாத்தியம் என்ற பொழுது நாம் வெளி தோற்றத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பக்தியில் நாம் செயலா பாவனையா என்ற விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இனி நாம் அடுத்த சிந்தனைக்கு செல்ல வேண்டும். இப்ப இதுவரை நாம் பார்த்தது ஒரு நிஷ்காம பக்தன், அவன் நிஷ்காம பக்தனாக இருக்க காரணம் இந்த உலகத்தில் இருந்து அவனுக்கு கிடைத்த அனுபவத்தில் வந்த வைராக்கியமும் இறைவனை பற்றிய ஞானமும் என்று பார்த்து, அவன் கர்ம யோகியாக இருந்து சற்று உபாசகனாக வந்து அவன் பக்தியை செலுத்துகின்றான்னு பார்த்தோம். இது ஒரு விதமான நிஷ்காம பக்தன். இனி அடுத்த விதத்தில் இந்த நிஷ்காம பக்தன் உயரப் போகின்றான். அது எப்படிப்பட்ட பக்தி என்று பார்ப்பதற்கு முன் வேறொரு முக்கியமான கருத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கருத்து பக்தியினுடைய தேவை, அல்லது பக்தி நமக்கு எப்படி நம்மை பண்படுத்துகின்றது, பக்தி நமக்கு எப்படி பயனை தருகின்றது, அல்லது பக்தியினுடைய அவசியம், இதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய சிந்தனையினுடைய விஷயம் பக்தியினுடைய தேவை, இந்த பக்தியினுடைய அவசியம். ஸ்ரேயாம்சி பகுவிஜ்ஞானி என்று ஒரு வாக்கியம் உண்டு. ஸ்ரேயாம்சி என்றால் நல்ல விஷயத்திற்குள் நாம் நுழையும் பொழுது, பகுவிஜ்ஞானி என்றால் அதிக தடைகள் நமக்கு வருகின்றது. நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதற்கு உதவி செய்ய பலர் வருவார்கள். நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு தடை செய்யத்தான் பலர் வருவார்கள். காரணம், நம்மை உயர்த்தி கொள்கின்ற விஷயத்தில் இயற்கையாகவே தடைகள் பல இருக்கின்றது. இப்ப ஸ்ரேயாம்சி என்றால் மேலான வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது, பகு என்றால் பல, விஜ்ஞானி என்றால் பல தடைகள் இருக்கின்றது. காரணம், மேலான வாழ்க்கைக்கு செல்லும் பொழுது மேலான ஆனந்தம் கிடைக்கின்றது. அந்த தடைகளையெல்லாம் நீக்கி சென்றால்தான் அந்த மன நிறைவை ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க தகுதியை அடைகின்றோம். அதுவுமல்லாமல் இயற்கையில் நாம் கீழே செல்ல இந்த உலகம் நமக்கு துணை புரிகின்றது, மேலே செல்லவும் துணை புரிகின்றது. அப்படிப்பட்ட சங்கத்தை நாம் தேடி செல்ல வேண்டும். நாம கீழே போகணும்னா மக்கள் நம்மை தேடி வருவார்கள், நாம மேலே போகணும்னா நாம் அப்படிப்பட்டவர்களை தேடி செல்ல வேண்டியது இருக்கின்றது. இப்படி உயர்ந்த வாழ்க்கைக்கு செல்ல தடைகள் பல இருக்கின்றது. இங்கு இப்படிப்பட்ட பக்தன் இறைவனை அடைவது லட்சியமாக இருந்தாலும் அந்த இறைவனை அடைய தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அந்த தகுதியில் இந்த பக்தன் தன்னுடைய குணத்தை மாற்ற வேண்டியது இருக்கின்றது. குணத்தை மாற்றுவது நம்மிடத்தில் இருக்கின்ற தவறான எண்ணங்களை நீக்குதல், பிறகு நல்ல குணங்களை சேகரித்தல், அல்லது நம்முடைய மனத்தையே உருக்குதல் என்பது இந்த உலகத்திலேயே மிக மிக கடினமான காரியம். நம்ம எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம், பூஜை செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்து விடலாம், அல்லது படிக்கலாம், 10 PhD வேணாலும் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். ஆனால் இந்த உலகத்தில் பெரிய காரியம் என்ன, மிக மிக கடினமான காரியம் என்ன என்றால் நம்முடைய குண பரிவர்த்தனம். குண பரிவர்த்தனம்னா நம்மை நாம் உருக்குதல், நம்மை நாம் மாற்றி அமைத்தல். எப்படி மாற்றி அமைத்தல், நட்பண்புகளை சேகரித்தல், பிறகு தீய குணங்களை நீக்குதல். இது மிக மிக கடினமான ஒரு காரியம். கடினமான ஒரு காரியத்திற்கு தடைகளோ அதிகமாக இருக்கின்றது. இங்கு ஒரு செயல் கடினம் என்று சொன்னால் அந்த கடினம் என்பதை கேட்டவுடன் நம் மனதில் என்ன வர வேண்டும், அதிக முயற்சி தேவை என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். கடினம்னு கேட்டவுடன் நான் விலகிக் கொள்கின்றேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இது கடினமாக இருந்தால் அதிக முயற்சி தேவை, பிரயத்தனம் தேவை என்பதுதான் நம்முடைய அடுத்த ஆட்டிடியூட் பாவனை. யாராவது வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்க விட்டுருங்கன்னு சொன்னா நம்ம விடக்கூடாது. கோபத்தை நிறுத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பேசாம விட்டுருங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், இது கடினம் என்று சொல்கிறீர்கள், அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது அதிக முயற்சி இதற்கு கொடுக்க வேண்டும். இனி அதிக முயற்சி கொடுக்க வேண்டும் என்றால் அதிக பலம் நமக்கு தேவை. ஏன்னா குறைவான முயற்சி கொடுக்கிறதுக்கு குறைவான சக்தி நமக்கு இருந்தா போதும், அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் அதிக பலம் நமக்கு தேவை, அதிக சக்தி நமக்கு தேவை. எதற்குனா நம்மை நாம் மாற்றிக்கொள்ள நமக்கு அதிக சக்தி தேவை. இப்ப அதிக சக்தி தேவைன்னு புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடத்துல எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து வெளியே இருந்து அந்த சக்தியை வாங்க வேண்டும். இப்ப இருக்கிற ஆரோக்கியம் போதாது என்றால் நம்ம என்ன செய்யணும், ஆரோக்கியத்தை வளர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு மாணவன் வந்து விளையாடுகின்றான், விளையாடும் பொழுது அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிக எனர்ஜி தேவை. இப்ப என்ன செய்கின்றான், குளுக்கோஸை போட்டுட்டு ஒரு டம்ளர் குளுக்கோஸ் வாட்டரை குடிச்சிட்டு தான் அவன் வந்து மேட்சுக்கு போகின்றான். ஏன்னா அந்த நேரத்தில் இவன் அதிக சக்தி தேவை, அதிக உழைப்பு தேவை, ஆகவே ஒரு எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் உள்ள போய் ஆகணும். காரணம் என்ன, அந்த நேரத்தில் அதிக பிரயத்தனம் இவன் கொடுத்தாக வேண்டும். இப்ப சாதாரண நேரத்தில் தூங்குறதுக்கோ நடக்கிறதுக்கோ எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் நம்ம அதிக முயற்சியை கொடுத்தாகணும்னா நமக்கு அதிக பலம் தேவை. அதிக பலம் தேவைன்னா இருக்கிற சேர்த்தி வச்ச பலம் பத்தாது, வெளியே இருந்து சற்று பலத்தை வாங்க வேண்டும். இப்ப இதை உணர்ந்தால் நம்முடைய டாஸ்க், நம்முடைய லட்சியம் என்ன, இப்பொழுது குணத்தை மாற்றுதல், நம்முடைய லட்சியம் சில பண்புகளை அடைதல். பண்புகளை அடைதல் என்றால் இங்கு இந்திரிய ஒழுக்கத்தை அடைதல். இந்த கண் நமக்கு இன்பத்தை காட்டுகின்றது, நன்மையை காட்டுகின்றது. இந்த இன்பத்தை நோக்கியே கண் செல்கின்றது, அதை நாம் நன்மையை நோக்கி செல்ல மாற்ற வேண்டும். காதானது தேவையற்ற விஷயங்களை கேட்டு மகிழ்கின்றது, அதை நாம் நிறுத்தி நல்ல விஷயத்தை கேட்க வைக்க வேண்டும். அப்படி அதேபோல் சுவைக்கின்ற நாக்கானது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாததையே உள்ளே தள்ளுகின்றது, அதை சற்று கட்டுப்படுத்தி ஆரோக்கியமானதை தள்ளும் அளவு நமக்கு சக்தி தேவை. இப்படி இந்த ஐந்து இந்திரியங்களில் நாம் ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். அது அவ்வளவு சுலபமான காரியமல்ல, அதுதான் வாழ்க்கையில் மிக மிக கடினமான ஒன்று. இதற்கு அதிக சக்தி தேவை. இப்ப வேறொரு உதாரணம் பார்த்தால், ஒருவர் நம்மை அவமானப்படுத்தி ஒரு வார்த்தையை கூறுகின்றார். அந்த வார்த்தையை கேட்டு திரும்பவும் வார்த்தையில் அவரை நாம் தாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு நிகரான பலம் நமக்கு தேவை. பலகீனமாக இருந்தால் அதை கேட்டு துயரப்பட்டு கொண்டு இருப்போம். அவருக்கு நிகரான சக்தி இருந்தால் மீண்டும் அவரை நாம் வாக்கில் துயரப்படுத்துவோம், அதற்கு சக்தி தேவை. ஆனால் எவ்வளவு சக்தி இருந்தால் அவரை மீண்டும் துயரப்படுத்த முடியுமோ அதைவிட 100 மடங்கு சக்தி இருந்தால்தான் நாம் அவரை மன்னிக்க முடியும். அவரை துன்புறுத்தாம பேசாம கேட்டுட்டு இருக்கணும்னா அவரை துன்புறுத்துவதற்கு நமக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதைவிட 100 மடங்கு சக்தி தேவை. ஆகவே இது எவ்வளவு பெரிய விஷயம், மற்றவர்கள் நம்மை மன்னிக்கவில்லை, மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது நாமும் திருப்பி நிந்திக்காமல் இருக்க மன்னித்தல் என்ற குணத்தை அடைதல் அவ்வளவு சுலபம் அல்ல. என்ன சிலரிடம் நீங்கள் மன்னித்து விடுங்களே என்றால், நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள், எங்களாலெல்லாம் முடியாது, ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார். அது ஒரு எக்ஸ்கியூஸ். காரணம் என்னன்னா எங்களாலையெல்லாம் இது முடியாது, காரணம் இதற்கு அதிக சக்தி அதிக பலம் தேவை என்று எல்லோரும் உணர்கிறார்கள். இப்ப நம்ம எதை உணர்ந்திருக்கோம், நம்முடைய இந்திரியத்தில் ஒழுக்கத்தை கொண்டு வந்து மனதை அமைதிப்படுத்தி மற்றவர்களை துன்புறுத்தாமல் நம்மையும் நாம் துன்புறுத்தாமல் ஒரு அழகான மனதை உருவாக்கி இறைவனிடத்தில் நாம் அதை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிக சக்தி தேவை. இனி அடுத்தது இந்த சக்தியை பலத்தை எங்கிருந்து பெறுவது? இந்த பலம் நமக்கு எங்கிருந்தோ வர வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய எதிரியை சந்திக்க போகின்றோம். அந்த எதிரியை சந்திக்க நாம் பலத்தை எங்கிருந்து எடுப்பது என்பது கேள்வி. நம்ம ராமாயணத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். சுக்ரீவன் வாளியிடம் ஏற்கனவே அடிபட்டு செல்கின்றான். பிறகு மீண்டும் வாளியிடம் யுத்தத்திற்கு வருகின்றான். அப்பொழுது தாரா என்ன சொல்கின்றான் வாளியிடம், இவன் ஏற்கனவே உன்னிடம் அடிபட்டு சென்றுள்ளான், மீண்டும் இவன் உன்னிடத்தில் வருகின்றான்னா இவன் ஏதோ ஒரு பலத்துடன் தான் இங்கு வருகின்றான். இவனுக்கு பின்னாடி ஒரு பலம் இல்லைனா உன்னை சந்திக்க இவன் வரமாட்டான். ஆகவே சற்று யோசித்து அவனிடத்தில் போருக்கு இறங்கு என்று சொல்கின்றான். இவ்விதம் இந்த சுக்ரீவன் மீண்டும் வாளியை தாக்க செல்ல வேண்டுமென்றால் தனக்கு பின்னாடி ஒரு பலம் இருக்கின்றது என்ற ஒரு உணர்வு கிடைத்த காரணத்தினால்தான் செல்கின்றான். அதேபோல நாம் வாழ்க்கையில் சில பெரிய காரியத்தை நடத்த வேண்டும் என்றால், பெரிய காரியம்னா என்ன, நம்மையே நாம் மாற்றி நம்மை பண்படுத்துவதுதான் பெரிய காரியம். அதற்கு நமக்கு பின்னாடி ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுப்பது என்ன என்பது இப்பொழுது கேள்வி. இந்த இடத்தில் ஒரு பெரிய முரண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடுன்னு ஆங்கிலத்தில் பாராடாக்ஸ் என்று சொல்வார்கள். என்ன முரண்பாடு என்றால், பொதுவா ஒருவரிடம் நாம் சரணடைவது எதை குறிக்கின்றது, பலகீனத்தை குறிக்கின்றது. நான் உன்னிடத்தில் சரணடைந்து விடுகின்றேன். ஆனால் இங்கு நாம் இறைவனிடத்தில் சரணடைந்தால் அந்த இறைவனிடத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளையும் நாம் பெறுகின்றோம். எவ்வளவு தூரம் சரணடைகின்றோமோ அவ்வளவு தூரம் பலத்தை பெறுகின்றோம். இதுதான் இந்த இடத்துல இரண்டு முரண்பாடு என்று சொல்வது. இப்பொழுது அதே ராமாயணத்தில் ராவணனுடைய போக்கு வந்து யாருக்கு பிடிக்கவில்லை, அவனுடைய தம்பிக்கு பிடிக்கவில்லை. பிறகு அந்த விபீஷணன் ராமரிடம் வந்து சரணடைந்தார். அவர் சரணடையும் பொழுது அந்த ஒருவர் யாருடைய பலத்தை அடைந்தார், முழு ராமருடைய பலத்தை அடைந்தார். அல்லது சுக்ரீவன் ராமபிரானிடம் சரணடையும் பொழுது அனைத்து ராமபிரானுடைய சக்தியும் யாருடைய சக்தியாக மாறியது, சுக்ரீவனுடைய சக்தியாக மாறியது. அதுபோல நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரம், நான் இதை சாதித்து விடுவேன், நான் வாழ்க்கையில எவ்வளவோ வெற்றியை கண்டவன், அதே போல நான் எல்லா வெற்றியும் கண்டுவிடுவேன் என்பது இது அகங்காரத்திடம் இருக்கின்ற பலம். இப்ப இந்த பலத்துடன் தான் ராவணன் ஒரு காலத்துல தவம் செய்தான். தவம் செய்து இறுதியில் அவன் இறந்து கிடக்கின்றான். மண்டோதரி வந்து ஒரு கருத்தை கூறிக்கொண்டு அழுகின்றாள். மிக அழகான கருத்து. என்ன சொல்கின்றாள், ராவணா, நீ ஒரு காலத்தில் இந்திரியங்களையெல்லாம் அடிமைப்படுத்தி தேவர்களையெல்லாம் நீ வென்றுவிட்டாய். அந்த ஒரு பகை உணர்வை வைத்துக் கொண்டு இறுதி காலத்தில் இந்திரியங்கள் உன்னை கொன்று விட்டது. இப்ப இந்திரியங்களையெல்லாம் ஒரு காலத்தில் நீ ஜெயிச்ச, பிறகு இந்திரியங்கள் உன்னை வென்று விட்டது என்று கூறுகின்றாள். காரணம், ராவணன் அகங்கார பலத்தில் அவைகளை அடைந்தான். இங்கு இந்த அகங்காரத்தை, நான் என்னால் முடியும் என்ற ஒரு உணர்வை இறைவனிடம் பக்தி பூர்வமாக சரணடையும் பொழுதுதான் அந்த இறைவனிடம் இருக்கின்ற சக்தி பலம் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தில் செல்லும் பொழுது நமக்கு பின் இறைவனுடைய பலம் இருக்கின்றது என்ற உணர்வை அடைந்தால் ஒழிய கண்டிப்பாக நம்முடைய இந்திரியங்களை நாம் வென்று நம்முடைய மனதை ஒரு அழகான மனதாக மாற்ற முடியாது. இறைவனுடைய பக்தி இல்லாம வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அது ஒரு சும்மா சொல்வதே தவிர இறைவனுடைய அனுகிரகத்தினாலதான் அனைத்தும் நடக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் நம்மை பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் இறைவனிடம் சரணடைந்து அதனால் வருகின்ற பலத்தினால்தான், அந்த பலமே தனி பலம், அந்த பலத்தினால்தான் நம்மை நாம் வெல்ல முடியும். அல்லது ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைய நமக்கு ஒரு மனோபலம் தேவை, ஒரு பாதுகாப்பு இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த அகங்காரம் இறைவனிடம் சரணடைந்திருக்க வேண்டும். அந்த சரணாகதியினுடைய பலன், நம்ம சாதாரணமா சரணாகதினா பலஹீனம்னு நினைப்போம், அதனுடைய பலன் முழு பலம் நமக்கு கிடைக்கின்றது. அதனாலதான் இறைவனிடத்தில் கிடைக்கப்பட்ட பலத்தின் துணை கொண்டுதான் நாம் இந்த ஒரு மகத்தான காரியத்தை செய்ய முடியும், அதாவது நம்மை மாற்ற முடியும். ஒரு தெரபி என்று சொல்வார்கள், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் போல நம்ம தியானம் பண்றது அல்லது மற்ற சாதனைகள் எல்லாம் செய்தால் ஓரளவு நமக்கு கிடைக்கும். ஆனால் தான் நம்முடைய பரம்பரையில எல்லாத்தையும் இறைவனுடத்தில் சேர்த்து வைப்பார்கள். இப்ப தியானம் பண்றதோ அல்லது மற்ற சாதனைகளோ இறைவனை விடுத்து செய்தால் அது வெறும் அகங்காரத்தினுடைய செயல், அந்த ஈகோ தான் அவைகளை செய்கின்றது. இப்ப ஈஸ்வரனை பின்னாடி வைத்து கொண்டு செய்தால் அந்த செயல் செய்யும் பொழுது இறைவனுடைய சக்தி இங்கு வெளிப்படுகின்றது, நான் வெறும் கருவி என்ற நிலையில் செயல்படும் பொழுதுதான் நம்மிடத்திலிருந்து உயர்ந்த, எனக்கு மனோபலம் வேண்டாம்னா பக்தி வேண்டாம், எனக்கு மனோபலம் தேவை எதற்குனா உலகத்தை வெல்வதற்கோ மற்றவர்களை வெல்வதற்கோ பொருளை ஈட்டுவதற்கோ அல்ல, இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற மனதை அடைய நம் மனதிற்கு பலம் தேவை. இப்பொழுது நாம் பலஹீனத்துடன் இருக்கின்றோம். அதனாலதான் உபனிஷத் கூறும், நாயமாத்மா பலஹீனேன லப்யக, இந்த ஆத்ம தத்துவம் பலஹீனனால் அடையப்பட முடியாது. அந்த இடத்துல உபனிஷத் உடலினுடைய பலஹீனத்தை கூறவில்லை, அகங்காரத்தினுடைய பலத்தை கூறுகின்றது. உன்னுடைய அகங்காரத்தினால இதை நீ முடிக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் ராவணன் அடைந்திருப்பான், அவன் எதை அடையணுமோ அதை அடைந்திருப்பான். எந்த அசுரர்களாலும் இந்த மனநிலையை அடைய முடியாது. காரணம், அவர்களுக்கு அகங்காரத்தை சரணடைவதனால் கிடைக்கப்பட்ட பலத்தை அவர்கள் அடையவில்லை. இப்ப பக்தியினுடைய முதல் தேவை அல்லது பிரயோஜனம் நம்மை நாம் செம்மைப்படுத்த, நம்மை நாம் மாற்றி அமைக்க நமக்கு பலம் பக்தியினால்தான் கிடைக்கின்றது. இது வந்து முதல் பிரயோஜனம். இனி நாம் பக்தியினுடைய அடுத்த தேவை, அடுத்த இரண்டாவது பிரயோஜனத்திற்கு செல்லலாம். பிரகதாரண்யக உபனிஷத்தில் இவ்விதம் ஒரு வாக்கியம் வருகின்றது. மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத என்பது வாக்கியம். இங்கு உபனிஷத் என்ன நமக்கு கூறுகின்றது, ஒரு மிக மிக நுண்ணிய தத்துவமானது உபனிஷத்தினால் உபதேசிக்கப்படுகின்றது. இது சாதாரண விஷயம் அல்ல. இப்ப ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த ரிலேட்டிவிட்டி தியரியே ரொம்ப பேர்த்துக்கு தெரிவதில்லை. பிஹெச்டி பண்ணாலும் பிசிக்ஸ்ல ரொம்ப பேர் என்ன சொல்கிறார்கள், அது எனக்கு புரியவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா அந்த தியரி எனக்கு புரியாமல் பிஹெச்டி பண்ண பிசிக்ஸ் ப்ரொஃபஸரிடம் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, நாங்க ஏதோ வயிற்று பிழைப்புக்கு படிச்சுட்டு டீச் பண்ணிட்டு இருக்கோம், இதையெல்லாம் சீரியஸா எங்கிட்ட ஏன் கேட்கிறீர்கள்னு கேட்டார்கள். காரணம் என்னன்னா, அதெல்லாம் ரொம்ப கடினம், அதெல்லாம் எங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏதோ படிக்கிறோம் டீச் பண்றோம் அவ்வளவுதான் சொன்னார்கள். அப்படி ஒரு சாதாரண நுண்ணிய தியரியே அப்படின்னா, பிரம்ம தத்துவத்தை பற்றிய அறிவு மிக மிக நுண்ணியது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மனதிற்கு, எப்படிப்பட்ட மனதை உடையவனுக்கு இந்த சூக்ஷ்மமான அறிவு புரிக்கும் என்பதைத்தான் இந்த வாக்கியம் நமக்கு கொடுக்கின்றது. இந்த வாக்கியம் என்ன சொல்கின்றதுனா, உனக்கு அறிவு வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன நிபந்தனை, இப்படிப்பட்ட மனதை உடையவனுக்குத்தான் இந்த அறிவானது மனதில் ஏற்படும். இனி எப்படிப்பட்ட மனம், மாத்ருமான் என்றால் நல்ல தாயை அடைந்தவன், பித்ருமான் என்றால் நல்ல தந்தையை அனுபவித்தவன் அடைந்தவன், ஆச்சாரியவான் என்றால் சரியான ஆசிரியரை அனுபவித்தவன் அடைந்தவன். இதனுடைய பொருள், ஒரு ஜீவன் தாய் தந்தை ஆசிரியர் இவர்களுடன் இணக்கத்தை வைத்து அந்த அன்பை அனுபவித்தவன் என்று உபனிஷத் கூறுகின்றது. இது ஏன் இவ்விதம் கூறுகின்றது என்றால், இந்த உலகத்தில் நாம் பிறந்து வளரும் பொழுது நம்ம முதல் நாள் பார்த்தோம், எல்லோரும் அன்பைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறார்கள்னு பார்த்தோம். நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம்னா அன்பைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பு கிடைக்கின்ற இடம் இந்த மூன்று இடம், பிறகு மற்ற இடங்கள். அப்படி ஒரு ஜீவன் ஆரம்ப காலத்தில் தாயிடமிருந்து முழு அன்பை அனுபவித்து, பிறகு தந்தையிடமிருந்து அன்பையும் அனுபவித்து, பிறகு ஆசிரியரிடமிருந்து, மற்ற உணர்வு உறவினர்களிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து முழு அன்பை இவன் அனுபவித்திருந்தால்தான் இவனுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி என்கின்ற மன வளர்ச்சி ஏற்படும். எங்காவது இடத்துல இவனுக்கு அன்பு கிடைக்காமல் இருந்திருந்தால் இவனுடைய மனோ வளர்ச்சி தடைப்படும். அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டிய அன்பு கிடைத்திருக்க வேண்டும். இந்த ஸ்தூல உடலுக்கு என்ன சொல்வார்கள், இப்ப 10 to 20 வயசு வரைக்கும் ஒருவன் சரியாகவே உணவு உட்கொள்ளவில்லை என்றால் என்ன சொல்வார்கள், அப்பொழுது உனக்கு தெரியாது, 40 வயசானா தெரியும் சொல்வார்கள். அல்லது இந்த வயசுல நீங்க சரியா சாப்பிடலாம் உங்களுக்கு தெரியாது, 20 வருடங்களுக்கு பிறகு தான் அதனுடைய எஃபெக்ட் தெரியும், அதனால இப்பவே ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அந்தந்த வயதுல அதை நம்ம அடைந்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதனுடைய எஃபெக்ட் பின்னாடிதான் நமக்கு தெரியும், அப்பொழுது நமக்கு தெரியாது. அப்ப வந்த குறை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். அப்படி உபனிஷத் என்ன கூறுகின்றது என்றால், ஒரு ஜீவன் அன்பை அனுபவித்து இருக்க வேண்டும். அந்த அன்பை முழுமையாக அனுபவித்திருந்தால்தான் அவனுடைய மனோ வளர்ச்சி நன்கு ஏற்படும். எப்படி என்றால், இந்த உலகத்துக்கு நம்ம எதை கொடுப்போம் என்றால், எதை உலகம் நமக்கு கொடுத்ததோ அதைத்தான் கொடுக்க முடியும். இந்த உலகம் நமக்கு அன்பை கொடுத்திருந்தால் அந்த அன்பினுடைய பலன், அன்பினுடைய மகிழ்ச்சியை உணர்ந்திருப்போம், நாம் அன்பை கொடுப்போம். இந்த உலகம் நமக்கு வயலன்ஸ் கொடுத்திருக்கு, இந்த உலகம் நமக்கு வெறுப்பை கொடுத்தால் நாமும் வெறுப்பை தான் கொடுப்போம். அப்படி இந்த அன்பை ஒரு ஜீவன் அனுபவித்திருந்தால்தான் மனது முழு பக்குவம் அடையும். அப்படிப்பட்ட மன விசாரத்தில் ஈடுபட்டால்தான் ஞானத்தை அடையும். இப்ப எமோஷனல் மெச்சூரிட்டினா அன்பை நல்லா அனுபவிச்சு மனம் மேக்சிமம் சென்சிட்டிவ்னு சொல்றது, அந்த சென்சிட்டிவிட்டியை அடைந்திருக்க வேண்டும், மென்மையை அடைந்திருக்க வேண்டும். அந்த மென்மையான மனதில்தான் இந்த நுண்மையான அறிவு ஏற்படும். இது உபனிஷத் கொடுக்கின்ற கருத்து. இனி எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் நமக்கு அன்பு கிடைத்திருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாயை இழந்திருக்கலாம், தந்தையை இழந்திருக்கலாம், பிறகு மற்ற உறவினர்களிடமிருந்து தேவையான அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அப்ப அந்த மனதில் என்ன ஒரு வேக்கம், என்ன ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கும், அன்பு இல்லாமல் அந்த மனம் இருக்கும். அல்லது வாழ்க்கையில சிலதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அந்த ஏக்கமானது நம்முடைய மனதில் இருக்கும். இப்ப அந்த ஏக்கத்தை எப்படி பூர்த்தி செய்வது, இப்ப நமக்கு வந்து பல விதங்களில் அன்பை நாம் அடைந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மனோ வளர்ச்சி ஏற்படும், அப்பொழுதுதான் பெரிய தத்துவத்தை கிரகிக்க முடியும். அந்த அன்பு நமக்கு கிடைக்காமல் இருந்தால் என்ன செய்வது? பலவற்றை நாம் இழந்திருப்போம், பலரை நாம் இழந்திருப்போம். அப்பொழுது அந்த இழப்பை எப்படி சரி கட்டுவது? அந்த இடத்தில்தான் பக்தி நமக்கு பயன்படுகின்றது. எப்படி பக்தி பயன்படுகின்றதுனா, மீண்டும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிஷ்யன் தன்னுடைய வீட்டை விட்டு குருவிடம் செல்கின்றான். எதற்காக? பிரம்ம ஞானத்திற்காக தன்னுடைய அனைத்து உறவினர்களையும் விட்டு செல்கின்றான். அப்பொழுது அந்த சிஷ்யனுடைய மனம் எப்படி இருக்கும்? எல்லா விதத்திலும் அன்பை அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு குருகுலத்துக்கு செல்லும் பொழுது அவனுக்கு அந்த அன்பு கிடைக்காது. இவன் தாயிடம் அன்பை அனுபவித்துக் கொண்டிருந்தான், தந்தையிடம், உறவினர்களிடம், எல்லா இடத்திலும் அன்பையும் கவனத்தையும் இவன் ஈர்த்து கொண்டிருந்தான். குரு கிட்ட போகும் பொழுது இவனுக்குள் ஒரு வெற்றிடம் வரும். அப்ப குருவினுடைய டியூட்டி என்னன்னு சொன்னா, ஒரு பாடல்ல சொல்வார்கள், துவமேவ மாதா, துவமேவ பிதா, துவமேவ சகா என்றெல்லாம் சொல்லி, அந்த இடத்துல குரு தற்காலிகமாக அம்மாவாக செயல்படணும், அந்த சிஷ்யனுக்கு தேவையான உணவை கொடுக்கணும், அன்பையும் கொடுக்கணும். பிறகு பிதா, எப்படி தந்தை நமக்கு அறிவை கொடுப்பாரோ, பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுப்பாரோ, அதை வந்து குரு கொடுக்கணும். பிறகு வந்து நண்பர்களை எல்லாம் துறந்து வந்திருப்பான், அந்த அன்பையும் குரு கொஞ்ச நாள் கொடுக்கணும். காரணம் என்ன? எல்லா விதத்திலையும் அன்பு அனுபவிச்சுட்டு வந்து குரு குலத்திற்கு சென்றவனுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கும். அப்ப குருவினுடைய ரோல் என்னன்னா, அவரே தாய், அவரே தந்தை, அவரே நண்பர். இப்படி எல்லா விதத்திலையும் அன்பை கொஞ்ச நாள் அவருக்கு கொடுத்து அவனை நிறைக்க வேண்டும். அவனுக்குள்ள அன்பு நிறைந்து விட்டால் பிறகு இவன் அன்புக்காக இயங்க மாட்டான், இவன் அன்பை உலகத்திற்கு கொடுப்பான். இதே போலதான் நமக்கு எங்கெல்லாம் அன்பில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்றதோ, அந்த வெற்றிடத்தை நிறைவேற்ற, அந்த வெற்றிடத்தை நிறைக்க நமக்கு பக்தியானது பயன்படுகின்றது. இதை நம்ம பக்தி கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா, விதவிதமான பக்தர்கள் இறைவனை விதவிதமான உருவத்தில் வழிபட்டு இருக்கிறார்கள். இப்ப ஈஸ்வரனை வந்து, பகவானை வந்து தாயாக வழிபட்டு இருக்கிறார்கள், குழந்தையாக வழிபட்டு இருக்கிறார்கள், பிறகு தந்தையாக, நண்பராக. பாரதியுடைய பாடலை பார்த்தா கண்ணனை எல்லா விதத்திலையும் உருவகப்படுத்தி இருக்கின்றான். நமக்கு வந்து நம்ம சர்வன்ட் கிட்ட இருந்தும் கூட அன்பு தேவை. அதனால சேகவனாகவும் கூட, ஒரு சர்வன்டாகவும் கூட என்ன செய்துள்ளார் பாரதி? கண்ணனை உருவகப்படுத்தி இருக்கின்றார். இப்படி எந்த இடத்திலிருந்து நமக்கு அன்பு கிடைக்கவில்லையோ, ஏதோ ஒரு கர்ம வினையினால் நாம் எதை இழந்தோமோ, எந்த இடத்தில் அன்பு இழக்கப்பட்டதோ, அந்த அன்பை பூர்த்தி செய்ய பக்தி முக்கியமான சாதனையாக இருக்கின்றது. நம்ம அந்த இறைவனை அந்த ரூபத்தில் நாம் வழிபடுகின்றோம். இறைவன் எனக்கு தாயாக இருக்கின்றார், இறைவன் எனக்கு தந்தையாக இருக்கின்றார், இறைவன் எனக்கு ஆசிரியராக இருக்கின்றார் என்று அந்த பாவனையில் அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்கின்றோம், நிறைத்து விடுகின்றோம். அப்ப பக்தி எப்படி பயன்படுகிறது என்றால், ஒரு கால் நம்மளுடைய வாழ்க்கையில் சிலதையெல்லாம் இழந்திருந்தால், எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த அன்புகளை அனுபவிச்சிருக்கணுமோ அந்த அன்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அந்த அன்புக்காக வெளி உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த பக்தியின் மூலமாகவே அந்த அன்பை நாம் நிறைக்கின்றோம். அப்பொழுதுதான் மனம் அன்பை அனுபவிக்கும். அன்பை அனுபவிக்கின்ற மனம் இந்த உலகத்துக்கு அன்பை கொடுக்கும். நான் எதை அனுபவிக்கிறேனோ அதைத்தான் நான் உலகத்திற்கு கொடுக்கின்றேன், அல்லது நான் எதை எனக்கு கொடுக்கின்றேனோ அதைத்தான் நான் உலகத்திற்கு கொடுக்கின்றேன். எனக்கு நான் அன்பை கொடுத்தேன்னா உலகத்திற்கு அன்பை கொடுக்கின்றேன், என்னை நான் வெறுத்தால் உலகத்தை நான் வெறுக்கின்றேன். இன்னைக்கு ஒரு மூடு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார்கள், எல்லாமே டல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள். அது கிளைமேட்ல வர்ற டல் அல்ல, நம்ம மனசுக்குள்ள வர்ற டல். இங்க சரியில்லைனா எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும், இங்க சரியா இருந்தா எல்லாமே நன்கு இருக்கும். இப்படி இந்த எமோஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்வது. ஏன்னா உபனிஷத் சொல்லி இருக்கின்றது, மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் வேத. இப்படி எல்லா இடத்திலிருந்தும் அன்பை அனுபவிச்சவனுக்குத்தான் மனம் வளர்ச்சி அடைந்து மென்மை அடைந்து அந்த அறிவை கிரகிக்கும் சக்தியை அடைகின்றது. அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகள் அனைத்தையும் நாம் பக்தியின் மூலமாகத்தான் நிறைவேற்றுவோம். பலர் பகவானிடம் சொல்லி மனம் விட்டு அழுவார்கள். அந்த அழுததற்கு பிறகு வருகின்ற மன நிறைவை அழுதவர்களுக்கு தான் தெரியும். அங்க போய் நம்ம வேதாந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் எதுக்கு அழுகணும், இதெல்லாம் கீழான பக்தி, அப்படியெல்லாம் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு உருகி தாயாக பார்த்து இறைவனை காளிதேவிய தந்தையாக பார்த்து இப்படியெல்லாம் தான் அவர்கள் மனதில் பக்குவப்பட்டு பிறகு அத்வைத ஞானியாக மாறினார்கள். இவ்விதம் நம்முடைய மனதில் வருகின்ற நம்மால் அனுபவிக்க முடியாத அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் இழந்த அன்பை பக்தியினால் நாம் சரிப்படுத்த முடியும். அறிவெல்லாம் இந்த இடத்துல உதவி செய்யாது, அந்த பக்தி அன்புதான் நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் இறைவனை விதவிதமாக வழிபடுதல், குழந்தையாக வழிபடுதல், பிறகு தாயாக தந்தையாக நண்பனாக ஆசிரியராக எல்லா விதத்திலும் வழிபட்டு அவ்விதத்தில் நாம் அந்த பக்தியை அன்பை இறைவனிடத்திலிருந்து பெறுகின்றோம். அந்த பாவனையுடன் வழிபடும் பொழுதே நமக்கு அந்த அன்பானது நிறையும். இது ஒரு பலன். இப்ப இந்த பலனை என்ன சொல்லலாம், மனப்பக்குவதா என்று அழைக்கலாம். நம்ம முன்னாடி இதுக்கு என்ன சொன்னோம், மனோபலம்னு சொன்னோம். மனதிற்கு பலம் பக்தியில கிடைக்குது, மனதிற்கு பக்குவம் பக்தியில் கிடைக்கின்றது. மனப்பக்குவம்னா உணர்வு மயமாக இருக்கின்ற நாம் நிறைவடைதல் என்பது பக்தியினால் தான் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் இனி ஒரு கருத்தும் இருக்கின்றது. வாழ்க்கையில் சிலதை நாம் இழந்திருப்போம், ஏதாவது நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம், அதாவது அது உடல்ல ஊனமா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது மற்ற மனிதர்களுக்கு இருக்கின்ற சில சௌகரியங்களோ சில உறவுகளோ ஏதாவது நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த குறையானது மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சில இழப்புகள் அவ்வளவு சுலபமா போகாது. நாம மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து உனக்கு இது இருக்கின்றது எனக்கு இது இல்லை, இறைவன் உனக்கு இதை கொடுத்துள்ளான் எனக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு இழப்பு நம்ம மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் ஒருவர் ஒரு விதமான பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை என்னவென்றால், முக்கியமான பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை, இறைவா நீ எதையெல்லாம் எனக்கு கொடுத்தாயோ அதற்கு நன்றி, இறைவா எதையெல்லாம் நீ எனக்கு கொடுக்கவில்லையோ அதற்கு என்னுடைய அதிகமான நன்றி. வாட் யூ, அதாவது இறைவனிடத்தில் ஐ தேங்க் யூ ஃபார் வாட் யூ ஹவ் கிவன், ஐ தேங்க் யூ மோர் ஃபார் வாட் யூ ஹவ் நாட் கிவன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. நீ எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்க அதுக்கு நன்றி, எவ்வளவோ மறுத்திருக்கின்றாய் அதற்கு அதிக நன்றினா. அது ஏன் என்றால், எனக்கு எது வேண்டும் என்பதை என்னை விட நீ அறிவாய். உனக்கு தான் தெரியும் எனக்கு எது வேண்டும், என்னிடத்திலிருந்து எதை பறிக்க வேண்டும் அது உனக்கு தெரியும். இந்த ஒரு பாவனையை நம்ம கொண்டு வந்தோம்னா எதெல்லாம் நமக்கு இல்லை இல்லைன்னு நினைச்ச அழுதமோ அவைகளெல்லாம் நமக்கு ஒரு நிறைவையே கொடுக்கும். காரணம் என்ன, அது உன்னுடைய செயல், நீ அதை என்னிடமிருந்து நீக்கி விட்டாய். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பறி கொடுத்திருப்போம், அது நம்முடைய மனதில் ஆழ்ந்த மனதில் இருந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம். இந்த பக்தி வந்து டோட்டல் அக்செப்டன்ஸ், முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கொடுக்கின்றது. அதுக்கு இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிரார்த்தனையில் என்ன செய்கின்றோம், நீ எனக்கு கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்கின்றேன், நீ எனக்கு எவ்வளவோ கொடுக்கவில்லை அதற்கு அதிக நன்றியை சொல்கின்றேன். இது சிம்பிள் பிரார்த்தனை, சாதாரண பிரார்த்தனை தான், ஆனால் இது ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். எப்படி என்றால், நம்ம வந்து எது இல்லை இல்லைன்னு குறைய பார்த்துட்டு இருந்தோமோ அதே இடத்துல நிறைய பார்க்கின்றோம். ஒரு அழகான பாடல் அனைவருக்கும் தெரியும், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடியிருக்கார். இது குறையொன்றும் இல்லை என்ற மனநிலையை நமக்கு இந்த பக்தியானது கொடுக்கும். காரணம், நம்ம கடைசியில் அடைய வேண்டிய லட்சியம், நான் எல்லா விதத்திலும் நிறைந்தவன், எனக்கு குறைகளே இல்லை, நான் பூர்ணமானவன், எனக்கு வரையறை ஒன்றும் இல்லை. இந்த லட்சியத்தை தான் நாம் அடைந்தாக வேண்டும். இந்த லட்சியத்திற்கு நம் மனதில் ஏதாவது குறை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு இவ்விதம் கிடைக்கும். இவ்விதம் இந்த பக்தியானது நமக்கு மனப்பக்குவத்தை கொடுக்கின்றது. இந்த பக்தியினால்தான் முழு பாதுகாப்பு உணர்வு, பிறகு எந்த அன்பை இழந்துள்ளோமோ அந்த அன்பை நமக்கு பக்தி கொடுக்கின்றது. இந்த அன்பை மட்டும் நம்ம இழந்திருந்தால் அதை அன்புனால மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும், பணத்தினால எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. ஒருவன் அன்புனால இழந்திருந்தால் அவனுக்கு அன்பை கொடுத்து தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த அன்பை நாம் நிறைக்க முடியும். ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து வகுப்பு எடுத்ததற்கு பிறகு ஹோம்ஒர்க்னு ஒன்று கொடுப்பார் அல்லவா, அது போல உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க விரும்புகின்றேன், வீட்டு வேலை, அதில் நீங்க வீட்டில் போய் செய்ய வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க். அது என்ன ஹோம்ஒர்க் என்றால், நாம விதவிதமான தானத்தை பற்றி பார்த்துருக்கோம், அன்னதானம், உணவு கொடுத்தல், அப்புறம் பணத்தை கொடுத்தல், அறிவை கொடுத்தல்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, அன்பு தானம் என்ற ஒரு தானம். அது என்ன அன்பு தானம் என்றால், அன்பை தானமாக கொடுத்தல். அதை எப்படி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால், நம்ம வந்து அன்பு தானத்தை வீட்டை விட்டு வெளியே போய் இப்போ கொடுக்க வேண்டாம், வெளியே போய் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்க வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ள இருப்பவர்களுக்கே நம்ம ஒரு அன்பு தானம் செய்து பழகலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் இப்பொழுது பார்க்கலாம். எப்படி என்றால், 7 நாள் கணக்கு எடுத்து கொள்ளுங்கள். இந்த 7 நாள்ல 10 முறை அன்பு தானம் செய்கின்றேன். 10 அதிகமா இருந்தா வேணா குறைச்சுக்கணும், 7 or 5 வச்சுக்கணும், எவ்வளவு யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு, 10 or 20. 10 முறை அன்பு தானம்னா என்ன? இப்ப தானம் என்றால் நாம ஒருவருக்கு உதவி செய்யறோம், உதவி செய்துட்டு அவரிடமிருந்து ஒரு பலனையும் எதிர்பார்க்கவில்லைனா தான் தானம். நமக்கு அவர் திருப்பி செய்யறாருன்னா அதுக்கு பேர் தானம் அல்ல, அதுக்கு பேர் பிசினஸ், வியாபாரம். அதாவது மனநோயினால பாதிக்கப்பட்டவருக்கு நாம போய் உதவி செய்யறோம். உதவி செய்தவுடன் நம்ம நாம அவங்களுக்கு உதவி செய்துள்ளோம் என்று அவர்கள் புரிந்து அவர்களுக்கு அவர்கள் நமக்கு நன்றி உணர்வையும் கூட செலுத்த மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பகவான் அவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஆனா நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம், அவ்வளவுதான், அவர்கள் நமக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. அதுபோல தானம்னா அவரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருத்தல். இப்ப அன்பு தானம் என்றால், நம்ம வீட்டில் இருக்கின்ற அது தாயாகலாம் தந்தையாகலாம் சகோதரன் சகோதரி மாமனார் மாமியார் யாராகலாம், எப்பொழுதெல்லாம் நம்மை வெறுக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் வெறுப்ப கொடுக்கிறார்களோ அப்ப அன்பை கொடுத்தர்றது, அன்பா பேசிடுறது, வெறுத்து நாமும் பேசாமல் இருத்தல். அப்படி ஒரு நாள் ஒரு முறை செஞ்சிட்டம்னா, உங்க டைரியில நோட் பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு அன்பு தானம் செய்து விட்டேன். எப்படின்னா, அவர் வெறுத்து என்னிடம் பேசினார், என்னை புரிந்து கொள்ளவில்லை, இருந்த போதிலும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இப்ப நம்ம என்ன செய்வோம், எனக்கு அன்பை கொடுத்தா தான் நான் அன்பை கொடுப்பேன், வெறுப்ப கொடுத்தா நானும் வெறுப்ப கொடுப்பேன். அதாவது பெற்றோர்கள் நமக்கெல்லாம் நம்மை வளர்த்தி நமக்கு எவ்வளவோ பொருள்களை எல்லாம் கொடுத்திருப்பார்கள், ஏதோ கொஞ்சம் நகையோ அல்லது பூமியோ யா சகோதர சகோதரி கொஞ்சம் அதிகமா கொடுத்திருப்பார்கள். உடனே அதை நாம எதை எப்படி பொருள்படுத்துகின்றோம், என் மீது அவர்களுக்கு அன்பில்லை ஆகவே வெறுக்கின்றேன். இப்ப இவ்வளவு நாள கொடுத்ததெல்லாம் மறந்தாச்சு, ஏதோ கொஞ்சம் கணக்கில தவறி விட்டது, அதனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம வெறுப்பை கொடுக்கின்றோம். இப்ப அந்த நேரத்தில் இந்த தானத்தை செய்வோம், அன்பை நான் கொடுக்கின்றேன். யாருக்கு? என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார், நான் அன்பை கொடுக்கும்போது டைரியில போய் எழுதக்கூடாது. அன்பை கொடுக்கிறவங்களுக்கு அன்பை கொடுத்தா அது தானம் அல்ல. வெறுப்பை கொடுப்பவர்களுக்கு, நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள், நம்மை அவமானப்படுத்துபவர்கள், நம்மீது அன்பு செலுத்தாதவர்களுக்கு அன்பை கொடுத்தால் தானம். அப்படி தானம் பண்ணணும்னா நானே அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கேன், இப்படி தானம் பண்றதுன்னா அதான் பகவானிடமிருந்து கொஞ்சம் அன்பை வாங்கிக்கணும், பக்தி மூலமா அன்பை கொஞ்சம் வளர்த்திக்கணும். ஒரு பிச்சைக்காரனிடம் நீ போய் அன்னதானம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி இருக்கேன்னா, நான் ஏற்கனவே அன்புக்காக எங்கிட்டு இருக்கேன், எப்படி அன்பை தானமா செய்வது? அதுதான் பக்தி. இப்ப பக்தியில நமக்குள் அன்பை வளர்க்கின்றோம். ஒரு சிறிய கற்பனை, நம்ம மனதில் அன்புடன் இருந்தால் முதலில் யார் மகிழ்ச்சியை அடைகிறார்கள்? நம்ம தான். வெறுப்பு என்று வந்தால் முதலில் யார் துயரப்படுகிறார்கள்? கோபம் என்று வந்தால் யார் முதலில் துயரப்படுகிறார்கள்? நாம் தான். ஆகவே இந்த அன்பை நாம் வளர்த்தி, அதை எப்படி வளர்த்துவதுன்னா அதுதான் பக்தி. இப்ப இறைவனிடத்தில் சில சமயம் எனக்கு பக்தி வரவில்லை என்றால் செயல் பக்தியை கொடுக்கலாம். அதனால காலையில எழுந்தவுடன் சில செயல்கள், வீட்டில் தீபத்தை ஏற்றுவது, இறைவனுடைய பெருமையை சொல்கின்ற ஸ்லோகங்களை அல்லது தமிழ் பாடல்களை கூறுதல், இப்படிப்பட்ட செயல்கள் நமக்கு பக்தியை கொடுக்கும். பிறகு பக்தர்களுடைய கதையை படித்தல், அது ரொம்ப முக்கியம். நமக்கு கதைகளுக்கா பஞ்சம், எவ்வளவோ கதைகள் இருக்கு, அந்த கதைகளை படித்தல், பிறகு பக்தியினுடைய தத்துவங்களை உணர்தல். இப்படியெல்லாம் பக்தி வழியில், பக்தி என்ற பாதையில் செல்ல செல்ல நமக்கு அன்பு பக்தி உருவாகும். அப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த தானம் எல்லாம் செய்யலாம். அதை முயற்சி செய்து பாருங்கள். முதல்ல கஷ்டமா இருக்கும், அது எப்படி வெறுக்கிறவங்களை நீங்க அன்பு செலுத்த சொல்கிறீர்கள்? நான் அன்பு செலுத்த சொல்லவில்லை, டொனேஷன் தான் கொடுக்க சொல்கின்றேன், தானம் தான் பண்ண சொல்கின்றேன். தானம் பண்றதுல என்ன? ஆனா இந்த டொனேஷன்ல ஒரு பைசாவும் செலவாகாது. ஏன்னா டொனேஷன் சொன்னாவே முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு பயம், எவ்வளவு காசு போகுமோ அப்படின்னு. ஆனா எல்லா தானத்தை விட இந்த தானம் உயர்ந்த தானம். எல்லா தானமும் உயர்ந்த தானம் தான். இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்குள் இந்த அன்பானது வளர்கின்றது. இப்படி அன்பை வளர்த்த பக்தி நமக்கு பயன்படுகின்றது. இது வந்து ரிலேட்டிவா சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, சூக்ஷ்மமான அந்த ஞானத்தை அடையவும் மனதை பக்குவப்படுத்தவும் பக்தியானது துணை புரிகின்றது. நாம எக்காரணத்தை கொண்டும் வேதாந்தத்தையும் பக்தியையும் பிரிக்கவே கூடாது. வேதாந்தம் வரட்டு, வேதாந்தம் எனக்கு வேண்டாம் பக்தி போதும், அல்லது எனக்கு பக்தி எல்லாம் வேண்டாம் எனக்கு விசாரம் போதும்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா உபனிஷத்தே சொல்கின்றது, இந்த மனபாவத்தை அடைந்து மனோபக்குவத்தை அடைஞ்சாதான் உனக்கு அறிவு வரும்னு உபனிஷத்தே பக்குவத்தையும் அறிவையும் பிரிக்காமல் கலந்து வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த பக்தி தான் நம்மை செம்மைப்படுத்தும். எங்கெல்லாம் நமக்கு ஒரு இழப்பு இருக்கின்றதோ அதை நீக்கி, இழப்பை நீக்கி நம்மை நிறைக்க இந்த பக்தி பயன்படுகின்றது. இவ்விதம் பக்தியினுடைய தேவை, பக்தியினுடைய பலன் இரண்டை பார்த்தோம். மேலும் சில பலன்கள் இருக்கின்றது, நாளை தொடரலாம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.